திருச்சிற்றம்பலம் சைவம் டா டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: கமலை ஞானப்பிரகாசர் சுவாமிகள் அருளி செய்த புட்ப விதி மாலை. விளக்க உரை வழங்குபவர் நெல்லை திரு சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் முன்னை வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். முன்னை என் வினை இரண்டும் வேறறுத்து முன்னின்றான். பின்னை பிறப்பறுக்கும் பேராடல் தென்னன் பெருந்துரையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து. சித்திதருநாதன் தென்கமிழை வாழ்நாதன் பத்தி தருநாதன் பரநாதன் முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன் உண்மை தருநாதன் நம் குருநாதன். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய தர்மை ஆதீன குரு முதல்வருக்கு சிவஞான உபதேசம் செய்தருடைய கமலை ஞானப்பிரகாசருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு திரு கைலாய பரம்பரை தர்மையாதீன குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு இப்பொழுது 27வது பட்டமாக எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு நம்முடைய சைவத்தினுடைய பெருமையும் சைவ சமய உண்மைகளையும் உள்ளதை உள்ளபடியாக உயிர்கள் அறிதல் வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கின்ற பெருந்தகைகளுக்கும் இங்கே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவப்பெரியவர்களே, திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் ஸ்ரீ கமலை ஞானப்பிரகாசர் அருளி செய்திருக்கின்ற புட்ப விதி மாலையினை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பேறு கிடைத்தது. நம்முடைய சமயத்தின் கண்ணே மலர் என்று சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான ஒன்றாக அங்கம் வகிக்கின்றது. பிறவாயாக்கை பெரியோன் நம்முடைய பரம்பொருள். அம்மையும் சிவமும் ஒன்றே. எனவே அம்மை என்பதும் எந்த இடத்திலும் பிறத்தல் என்பது இல்லை. சில இடங்களிலே மகளாக வருகின்ற பொழுது எப்படி வருகிறாள், தச்சனுக்கு எப்படி வந்தாள், 1008 இதழ்களை உடைய தாமரை மலரிலே குழந்தை வடிவாக அங்கே வீற்றிருந்தாள், இவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கும். இதே போன்றுதான் முருகப்பெருமானும் இந்த தாமரை இதழிலே சரவணப்பையிலே இருந்தான் என்று சொல்லப்படும். ஞானாசிரியன்மார்களுடைய திருவுருவத்தை வரைகின்ற பொழுது அந்த காலானது தொங்கிக் கொண்டிருத்தல் கூடாது என்பது ஒரு மரபு. அதற்காக காலிலே ஒன்றை பீடம் ஒன்றை போட்டு விடுவார்கள், அல்லது காலுக்கு கீழே ஒரு மலரை வரைந்து விடுவார்கள், அந்த மலர் மேல் எழுந்திருப்பதாக. சித்தத்தினுள்ளே சிவ மனம் பூத்தது அப்படின்னு தான் சொல்றோம். ஆகையினாலே இந்த மலர் என்று சொல்லக்கூடியது சைவத்திலேயே மிக 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 ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். இறைவனோடு ஒன்றித்து இருப்பது. அப்பர் சுவாமிகள் திருவையாறு அந்த பதிகத்திலே சொல்லுகின்ற பொழுது தான் எப்படி சென்றாராம், போதொடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின்னே புகுவேன்கிறார். போதொடு நீர் சுமந்து ஏத்தி. அப்போ எம்பெருமான் திருமுன்னே அடியார்கள் போதும் அந்த மலர்களையும் நீரையும் சுமந்து கொண்டு சுதந்திரமாக முன்னே சென்று வழிபடுகிறார்கள். நம்முடைய சைவத்திலே பரார்த்த பூஜை ஆன்மார்த்த பூஜை என்று இருக்கிறது. இந்த பரார்த்த பூஜை என்பது கருவறியிலே வீற்றிருக்கின்ற சதாசிவ பெருமானுக்கு நிகழ்த்தக்கூடிய பூஜை. ஆன்மார்த்த பூஜையிலே வகைகள் இருக்கிறது, எந்தெந்த மூர்த்திகளை எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம். அதில் மூர்த்தி இல்லாமல் சனிக லிங்கம் என்று ஒன்று எடுப்பார்கள், சனிக மூர்த்தி. அது சனியும் இது சந்தனமாக இருக்கலாம், திருநீராக இருக்கலாம், அன்னமாக இருக்கலாம், இந்த ருத்ராட்ச ஒரு மணியாகவும் இருக்கலாம். இப்படி எதையெல்லாம் சனிகலிங்கமாக வைக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது புஷ்பத்தால் ஆன மாலையையே சிவலிங்கமாக பாவித்து பூஜனை செய்யலாம். சனிகலிங்கத்திலே ஒன்றாக இந்த புஷ்பம் வருகிறது. அதை மாலை போல் கட்டி அதை வட்ட வடிவத்திலே வைத்து அதை சிவமாக வைத்து பூஜனை செய்வார்கள். மற்றொன்று என்னவென்றால், இறைவனுக்கு கொன்றையான் என்றே ஒரு பெயர் இருக்கிறது. ஏனெனில் சதாசிவ நேரமும் அவனை விட்டு கொன்றை மாலை நீங்குவது இல்லை. கொன்றை என்பது மஞ்சள் நிறம், சிவப்பும் பச்சையும் சேர்ந்தது. சிவப்பு என்பது சிவத்தை சார்ந்தது. அதிலே ஊதா கலர் என்று சொல்லக்கூடிய ஊதா நிறம் அம்மையை குறிக்கிறது. எனவே சிவப்பும் ஊதாவும் சேர்ந்து அந்த மஞ்சள் நிறம் சிவத்தை குறிக்கிறது, சிவசக்தி சுரூபம் என்று காட்டப்படுகிறது. அந்த சிவத்துக்கு அடையாளம் கொன்றை. ஆகையினாலே தான் ஆனாயநாயனார் அந்த கொன்றை பூத்து குலுங்குவதை கண்டவுடன் தன்னுடைய வேய்குழலிலே அப்படியே சிவத்தை கண்டு உருகி அந்த ஐந்தெழுத்தை அப்படியே அந்த வேய்குழலிலே எடுத்தார். நம்முடைய வேயூர் தோழி மங்கன் அங்கே அவருக்கு அருள்வாரித்தார். எனவே கொன்றை என்பது சிவனது ஒரு அடையாள மாலை. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால், இந்த மலர்களுக்கு மனம் இருக்கிறது. இந்த மலர்களுக்கு மனம் எப்படி வந்தது என்றால், இதற்கு நம்முடைய குமரகுருவரார் சுவாமிகள் நம்முடைய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழிலே இந்த செய்தியை சொல்றார். ஒரு சமயம் சுவாமி வந்து அம்பாளுக்கு போதனை ஞானோபதேசம் பண்றார். அப்பொழுது அதிகார நந்தி அழைத்து யாரையும் உள்ளே விடாதே என்று அம்பிகைக்கு நம்முடைய சுவாமி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் தான் எப்படியும் உள்ளே செல்ல வேண்டும் என்று உள்ளே நுழைகிறார். அப்பொழுது அதிகார நந்தி பெருமானது ஆணை தயவு செய்து உள்ளே செல்லுதல் வேண்டாம் என்று கும்பிட்டு நின்றார். ஆக நந்திக்கு இடையூறு வருதல் கூடாது, அதே நேரத்தில் ஞான உபதேசமும் கேட்கணும். அதற்காக முருகப்பெருமான் என்ன ஒரு யுத்தியை கையாண்டார், அப்படி பார்க்கின்ற போது நந்தவனத்திற்கு மல வண்டுகள், சுவாமி அம்பாள் இருக்கின்ற அந்த நந்தவனத்திற்குள்ளே வண்டுகள் சென்று சென்று வருகிறது. இந்த வண்டுகள் சென்று சென்று வருகிறது ஏன் வருகிறது என்றால், அதுலதான் ஒரு விஷயம், அந்த வண்டுகளானது வெளியில் இருந்து சென்று அம்மையினுடைய கூந்தலிலே சென்று அமர்ந்து அந்த கூந்தலிலே இருக்கின்ற நறு மனத்தை எடுத்து அங்கே வெளியே வந்து மற்ற மலர்களுக்கு அந்த மனத்தை ஊட்டுகிறதாம். எனவே இந்த மலர்களுக்கு மனம் என்று சொல்லக்கூடியது அம்மையினுடைய கூந்தலில் இருந்து வந்தது என்று ஒரு குறிப்பு வருகிறது. இப்படி அந்த நந்தவனத்துக்குள்ளே வண்டுகள் சென்று சென்று வருவதை பார்க்கின்ற முருகப்பெருமான் தான் அந்த உபதேசத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் ஒரு வண்டின் வடிவத்தை எடுத்து சென்று அம்மையின் கூந்தலிலே சென்று அமர்ந்து உபதேசத்தை கேட்டார். இதை நம்முடைய குமரகுருபுர சுவாமிகள் செங்கீரை பருவத்திலே முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். முருகப்பெருமானை வண்டே என்று விளிக்கிறார். எப்படி? கொங்கலர் மைக்குழல் வாழ் பொறிவண்டே. பொறிவண்டு என்பது இங்கு முருகப்பெருமானை சுட்டுகிறார். கொங்குகளர் மை குழல் வாழ் பொறிவண்டே, அம்மையின் கூந்தலிலே வண்டாக இருந்தவனே என்று சொல்லி காட்டுகிறார். ஆக இந்த மரண என்பது சைவத்திலே இந்த அளவிற்கு ஒட்டி இருக்கிறது. குருமூர்த்தியாக இருப்பவர் தன்னுடைய மாணாக்கருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது சிகையிலே செங்கழி நீர் மாலை, கழுத்திலே செங்கழி நீர் மாலை அணிந்திருத்தல் வேண்டும் என்று விதி இருக்கிறது. செம்பட்டு ஆடையும் செங்கழி நீர் மாலையும் அணிந்திருத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் சேக்கலார் பிள்ளை தமிழிலே சேக்கலாருடைய கழுத்திலே அங்கே செங்கல் நீர் மாலை இருந்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. மணிமாசக பிறந்தகைக்கு உபதேசம் செய்த அந்த திருச்சிற்றம்பலத்தானுடைய கழுத்திலே குரு வடிவத்திலே செங்கலை நீர்மாலை இருந்தது என்று திருவாரூரர் புராணத்திலே சொல்றார். செங்கலை நீர்மாலை என்பது ஒரு ஞான குருவினது அடையாளம். இதே போல ஒவ்வொரு வர்ணத்திற்கும் மாலை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தனர்களுக்கு தாமரை, சுந்தரர் அணிந்திருக்கிறார், தேவாரத்திலே வருகிறது. ஞானசம்பந்தர் தாமரை மாலை அணிந்திருக்கிறார், இது அந்தனர்களுக்கு உரியது, தேவாரத்தில் வருகிறது. இதே போன்று வணிகர்களுக்கு அல்லி மலர், அல்லிமன் முல்லையந்தார் அமர் நீதிக்கு அடியேன். எனவே இந்த மலர்களை வைத்து அங்கே வருணம் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. இன்னும் சொன்னால் நம்மை ஆண்ட சேரசோழ மன்னர்கள் கூட அந்த மலர்களை வைத்து தன்னை அடையாளம் காட்டுவார். பனம்பூ சேரனுக்கு உரியது, ஆத்தி மலர் ஆத்தி மாலை சோழருக்கு உரியது, வேம்பு வேப்ப மாலை நம்முடைய பாண்டிய மன்னர்களுக்கு உரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் திருவடி சென்று சேர்வதற்காகவே பூக்கள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஆகமத்தில் பேசப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் பீமனானவன் வனத்திலே சொல்வான், எங்கேயாவது மரத்திலே நல்ல புஷ்பங்கள் கண்டால், அதனுடைய பொலிவை கண்டால், இந்த மலர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிக்கீன் அப்படி ஆவல் கொள்வான். பின்னாளிலே திருக்கையிலே செல்லுகின்ற பொழுது சிவபெருமானுடைய திருவடிகளிலே எந்த மலர்களெல்லாம் சிவனது திருவடிக்கோ அந்த மலர்களெல்லாம் சிவனது திருவடியினை நிறைத்து நின்றதாக பாரத கதை சொல்லுகிறது. இதே போன்று அர்ச்சுனனானவன் பூஜை செய்வதற்கு மூர்த்தி கிடைக்காத பொழுது அங்கிருந்த கண்ணன், நான் சிவோகம் பாவனையில் இருக்கிறேன், என்னை சிவமாக பாவித்து பூஜனை செய் என சொல்ல, அப்பொழுது அர்ச்சுனனானவன் சிவோக பாவனையில் இருக்கின்ற கண்ணன் திருவடிகளை மலர்களை வைத்து அர்ச்சனை செய்ய முடிவிலே கைலைக்கு செல்லுகின்ற பொழுது திருமாலும் அர்ச்சுனனும் அங்கே அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள் எல்லாம் நம்முடைய பரம்பொருளாக சிவபெருமான் திருவடியிலே இருப்பதை அங்கே கண்டார்கள். ஆக இந்த மலர்களிலே வைத்து எத்தனை அற்புத செய்திகள்! இதையெல்லாம் வைத்துத்தான் திருமணம் என்று ஒன்று வருகிறது. திருமணம் என்றால் என்ன? மூஷுனானா இம்மன்னா. மனம் என்பது மலரிலே மனம் பொருந்துவதை போல ஒருவனுக்கு ஒருத்தி வந்து பொருந்துவது. ஆக இப்படியெல்லாம் பல்லாற்றாலும் நம்முடைய சைவத்தின் எண்ணே இந்த மலர் இருக்கின்ற அந்த உண்மையை வைத்து அதற்கு என்னென்ன விதிகள் இருக்கிறது. பெரும்பாலும் ஒருவருக்கு நாம் விருந்து படைப்பதை காட்டிலும் வந்தவருக்கு எது பிடிக்கும் என்பதை நாம் அறிந்து செய்தால் அவருடைய அன்பை நாம் லகுவாக கவர்ந்து விடலாம். அதன்படி நம்முடைய புஷ்ப விதிகளிலே வாரத்திலே என்னென்ன நாட்களிலே என்னென்ன மலர்களை சாத்துவது இறைவனுக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 14வது திருப்பாடலிலிருந்து இன்றைய சிந்தனை. எந்தெந்த கிழமைகளில் எந்த மலர்களை சாத்துவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையில் பரம்பொருளுக்கு தாமரை பூ சாத்துவது விசேஷம். திங்கட்கிழமையில் வெள்ள ஆம்பல் பூவை சாத்துவது விசேடம். செவ்வாய்க்கிழமை அன்று செங்கிழி நீர் பூ சாத்துவது விசேடம். புதன்கிழமையில் தகரப்பூவை சாத்துவது விசேடம். வியாழனில் கூவளைப்பூ சாத்துவது விசேடம். வெள்ளிக்கிழமை அன்று வெண்டாமரை சாத்துவது விசேடம். சனிக்கிழமை நீலோற்ப மலர் சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவை ஒரு வருந்தத்துக்க ஒரு செய்தி என்னவென்றால், சில பேர் பூவின் பெயர்களை சொல்கிறீர்களே, அது எங்களுக்கு தெரியாது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லக்கூடிய பூக்கள் எல்லாம் நம் தோட்டத்திலே கிடைக்கும், ஆனால் நமக்குத்தான் அடையாளம் தெரியவில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய பூக்களை தான் புஷ்பவதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது. அரிய வகை பூக்கள் எல்லாம் சிலவகம் சிலவகள் தான். ஆகையினால சில மலர்கள் பெயரை சொல்லுகின்ற பொழுது இவைகளெல்லாம் நான் பார்க்கவில்லையே, தெரியாது என்று நினைக்க வேண்டாம், நமக்கு அடையாளம் தெரியவில்லை. அவ்வளவுதான். வார புஷ்பமலர்களே, பங்கயம் மலர்ந்த வெள்ளாமல் பல் பாசடை செங்கழி நீர் மலர் தகர செம்மலு தங்கிய கோலம் ததை வெண்தாமரை மங்கை கேள் நீளம் ஏழ்வார புஷ்பமே. இதை சொல்லக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் அப்படியே நிறை நிறராக ஞாயிறிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் எழுதி பொருத்தி கொள்ளுதல் வேண்டும். இது மலர்கள் பத்திரம், பத்திரம் என்றால் இலைகள், பில்வம் வந்து பத்திரம்னு பேரு. இதே மாதிரி இது வரைக்கும் மலர்களை சொல்லியாச்சு. ஒவ்வொரு வாரத்துக்கும் எந்த பத்திரம் விசேஷம் என்றால், ஞாயிற்றுக்கிழமையில் வில்வம் சாத்துவது விசேடம், திங்கட்கிழமை என்று துளசி சாத்துவது விசேடம், செவ்வாய்க்கிழமை என்று விழாவு சாத்துவது விசேடம், புதன்கிழமை மாதுளை சாத்துவது விசேடம், வியாழனில் நாய் உருவி சாத்துவது விசேடம், வெள்ளியில் நாவல் சாத்துவது விசேடம், சனிக்கிழமை விஷ்ணு கிரந்தி சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் வில்வமே துளசி திங்களே ஆறிலே விழாயிலை அறிவன் மாதுளை வேலி நாயுருவி பொன்வெள்ளி நாவலே காரியாம் சனியிலே விஷ்ணு கந்தியே. எனவே இந்த வார புஷ்பங்கள் இருக்கிறது, வார பத்திரங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அந்தந்த நாட்களிலே சாத்தினால் இறைவன் மிகுதியாக பிரீதி கொள்வான். அடுத்து வில்வம் சாத்துவது விசேடம். இந்த வில்வதளத்திற்கென்றே தனி சிறப்பு இருக்கிறது. வேறொரு புராணத்திலே சுவாமியான எனக்கு வில்வமும் துளசியும் மிகவும் பிடிக்கும், ஆனால் வில்வம் எனக்கு மிக மிக பிடிக்கும். அதற்கு காரணம், வேறூர் புராணத்திலேயே கச்சியப்ப முனிவர் அழகாக காரணங்களை குறிப்பிட்டு சிறப்பு சொல்லுவார். அந்த வில்வத்திற்கு சமமாக மற்றைய நான்கு இருக்கிறது பத்திரங்கள். ஆகையினால அந்த நாலு வில்வத்தை சேர்த்தாங்க, இந்த ஐந்துக்கும் சேர்ந்து பஞ்ச வில்வம் என்று பெயர். இந்த பஞ்ச வில்வங்கள் எவை என்று சொன்னால், நொச்சி, விழா, வில்வம், கிடுவை, இலங்கை. எனவே மெச்சியே அடியவர் வியந்து சாத்திடும் நொச்சியே நறுவிடா நுவன்ற கோவிடம் வைச்சிடும் கிடுவையே மாவிலங்கையில் பச்சிலை என்று இவை பஞ்ச வில்வமே. இவைகளெல்லாம் பஞ்ச வில்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இறைவனது பூஜையிலே முக்கியமான ஒரு அங்கம் அட்ட புஷ்பம் சாத்துவது. இதை நம்முடைய நாவுக்கரச சுவாமிகள் இந்த அட்ட புஷ்பம் சாத்துவதற்கென்றே சிறப்பித்து ஒரு பதிகம் பாடியிருக்கிறார். எட்டு நான்மலர் என்று தொடங்குகின்ற அந்த பதிகத்தில், பதிகத்தில் ஒவ்வொரு பாடலையும் எட்டு மலர், எண்மலர், எண்மலர்னே குறிப்பிடுவார். இந்த எட்டு மலர்கள் என சொல்லக்கூடியது நம்மிடம் இருக்க வேண்டிய சைவனுக்கு உரிய அடையாளங்கள், இலக்கணங்கள், அல்லது அவனிடம் தங்கி இருக்க வேண்டியவைகளை குறிக்கிறது. அந்த எட்டு எதுவை என சொன்னால், உயிர்கொலை செய்யாமல் இருத்தல், ஐம்பொறி அடக்கம், பொறை, தவம், வாய்மை, அன்பு, அறிவு. இந்த எட்டும் உள்ள இலக்கணத்தை உணர்த்துவதுதான் எட்டு மலர் சாத்துவது என்று மாதவ சிவஞான சுவாமிகள் ஸ்ரீ ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளுடைய தோத்திரத்திலே இந்த செய்தியை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். இருதயனாப்பன் ஐந்தெழுத்து உருவில் இறைவனை உயிர்கொலை செய்யாமல் செய்யாமை அருள் பொறியடக்கம் பொறை தவம் வாய்மை அன்பு அறிவனும் என் மலர்கொண்டு ஒருமையோடு அரிச்சித்திடுக. அழகான செய்தி. எனவே இந்த எட்டு தன்மையும் சைவனிடத்தே அது பதிந்திருக்க வேண்டும், சைவனுக்கு ஒரு இலக்கணமாக இருத்தல் வேண்டும். இந்த அட்டப்புஷ்பம் என்பது காலையில் ஒரு அட்டப்புஷ்பம் வகை இருக்கிறது, உச்சிகாலத்தில் சாத்தக்கூடிய ஒரு எட்டு மலர்கள் அது ஒரு பட்டியல் இருக்கிறது, அர்த்தஜாமத்திலே சாத்துவதற்கு ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த அட்டப்புஷ்பங்கள் எவை என்பதை பதினேழாம் பாடலிலே அலறிவி, நாயுருவி, மல்லிகை, எருக்கு, வில்வம், நந்தியாவர்த்தம், தாமரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பவிழ்வில் அரி நாயுருவி மல்லிகை வெம்பிய எருக்குடன் வில்வம் வெண்மலர் நம்பிய அடுக்கலர் நந்தி நான்மலர் அம்புயம் காலையில் அட்ட புஷ்பமே. இது காலையிலே. உச்சகாலத்திற்கு எது உத்தமம்? பொன் ஊமத்தை, புலிநகக்கொன்றை, வெள்ளை பாதிரி, வன்னி, கத்திரி, மந்தாரை, வெண்காக்கணம், தும்பை, இந்த எட்டும். ஆக இந்த எட்டுமே உச்சிகாலத்தில் சாத்துவது விசேடமானது. பதினெட்டாம் பாடல்ல இதை சொல்லி காட்டுகிறார் நம்முடைய மூர்த்திகள். போதவில் பொன் ஊமத்தை, புலிநகக்கொன்றை, வெள்ளை பாதிரி, வன்னி செய்ய வழுதுனை, படர் மந்தாரை, வேதமாய் மலரும் வெள்ளை காக்கொன்றை பெரிய தும்பை ஓதிய இவையட்டும் உச்சியில் அட்ட புஷ்பம். நான் அத்தையாவத்திரை சாத்துவதற்கு எதெல்லாம் உயர்ந்தது என்றால் மல்லிகை, காட்டு மல்லிகை, மரமல்லிகை, மகிழம்பு, வெட்டிவேர், சண்பகம், சிறு சண்பகம், மறிக்கொழுந்து என சொல்லக்கூடிய எட்டும். இது பிற்பகலில் சாத்துவதற்கு விசேடம் என்று சொல்லப்படுகிறது. இவை எத்தனை பிற்பகலுக்கு அபராண நேரங்களில் சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்த மல்லிகை இரண்டு, மகிழ்தரு மல்லிகை பூ, கொந்துவேர், செண்பகப்பூ, சிறிய செண்பகம், கொழுந்து, சிந்தையூர் அட்ட புஷ்பம், சிவன்முடிக்கு ஏறும்போழில் அந்தியோடு அடர்த்த யாமம் அபரானந்தம் தனிலுமே. ஆகவே இவைகளெல்லாம் அர்த்த யாமத்திலும் பிற்பகலிலும் இதை சாத்தலாம், அந்திப்பொழுதிலும் சாத்தலாம். ஆக அந்திப்பொழுது அர்த்த யாமம், பிற்பகலிலும் இவை சாத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதைவிட எட்டு மலர்களை எல்லா காலமும் பொதுவாக சாத்துறது அது ஒரு பட்டியல் இருக்கிறது. இந்த எட்டு மலர்களை எல்லா காலமும் சாத்தலாம். என்னென்ன காலங்களில் இட்ட மலர்களை சாத்துவது விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் மாறி சாத்தினால் அது குற்றம் அன்று. அந்த நேரங்களில் அதை சாத்தினால் விசேடம், அவ்வளவுதான். ஆக மற்ற பொதுவாக எந்த எட்டு மலர்களை எல்லா காலமும் சாத்தலாம் என்றால் புன்னை, வெள்ளருக்கு, செண்பகம், நந்தியாவர்த்தம், கரும்புவளை, பாதிரி, அலரி, செந்தாமரை என சொல்லக்கூடிய மலர்களை எப்பொழுது வேண்டுமானாலும் சாத்தலாம். இழகிய புன்னை, வெள்ளருக்கு, செண்பக நிலவிய வலம்புரி, நீளம், பாதிரி, அலரி, செந்தாமரை, அட்ட புட்பமாம், புலரியம், போதோடு எப்பொழுதும் சாத்தலாம். அடுத்து ஒரு அருமையான செய்தி கொடுக்கிறார். எந்தெந்த மாதங்களிலே எந்த மலர்களை சாத்தினால் இறைவனுக்கு விருப்பம். இது பெரும்பாலும் அந்தந்த மாதங்களிலே கிடைக்கக்கூடிய விசேட புஷ்பமாகத்தான் இருக்கும். சித்திரையிலே முருக்கம்பு, வைகாசியில் புன்னை, ஆணியில் வெள்ளருக்கு, ஆடியில் அலரிப்பூ, ஆவணிக்கு செண்பகப்பூ, புரட்டாசியில் கொன்றை, ஐப்பசியில் தும்பை, கார்த்திகைக்கு கத்திரி, மார்கழிக்கு பட்டி அல்லது தைக்கு தாமரை, தைக்கு தை மாதத்திற்கு தாமரை, மாசி மாதம் கரும்பு வளை, பங்குனி மாதம் மல்லிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெத்திய பலாசு, புன்னை, வெள்ளருக்கு, அலறிபோது, கொத்தலர், செண்பகப்பு, கொன்றையே, தும்பை செய்ய, கத்திரி, பட்டி, கஞ்சம், காவி, மல்லிகை, ஈராறும் சித்திரை முதலாக கொள்க சிறந்திடு மாத புஷ்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே ஊசிகடா நியாயம் போல வார புஷ்பம், மாத புஷ்பங்களை கொடுத்து நமக்கு உபதேசம் செய்கின்ற கமலை ஞான பிரகாஷர் ஒரு கூடுதலான வேறொரு செய்தியை நமக்கு சொல்கிறார். பொதுவாக தமிழ் மாதத்திலே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பௌர்ணமி அன்று இறைவனுக்கு அந்த அர்த்தஜாமத்திற்கு முன்பாக ஒரு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். அந்த சிறப்பு அபிஷேகங்களில் எவை எவை குறிப்பாக இடம்பெறுதல் வேண்டும் என்று இருக்கிறது. இது புஷ்ப வகையில் சேராவிட்டாலும் தெரிஞ்சு கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக செய்தி சொல்றார். ஆக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் அங்கே அர்த்தஜாமத்திற்கு முன்பாக சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது எவைகள் அங்கே சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்றால் சித்திரை மாதத்திலே மறுக்கொழுது சாத்துவது விசேடம், வைகாசி மாதத்திலே சந்தன லேபனம் சாத்துவது விசேடம், ஆணி மாதத்திலே முப்பழங்களை எடுத்து சுவாமி திருமேனியில் சாத்துவது விசேஷம், ஆடி மாதத்திலே பால் விசேடம், ஆவணியில் சர்க்கரை சுவாமிக்கு அங்கே படைப்பது விசேடம், புரட்டாசியில் அதிர்ஷ்டம் போன்ற அப்ப வகைகள், ஐப்பசியில் அன்னம், கார்த்திகை மாதத்தில் சுட்டி விளக்குகள், மார்கழியில் நெய், தை மாதத்தில் தேன். இந்த அபிஷேகத்தில் இவை சிறப்பாக இடம்பெற வேண்டும். மாசிக்கு நெய் தோய்ந்த கப்பளம், கம்பளம், அப்படியே அந்த கம்பளத்திலே நெய்யை ஊற்றி தவதவோ என்று தொப்பு தொப்பிட்டு இருக்கும் பொழுது சுவாமியினுடைய திருமேனியை சுற்றி அப்படியே அப்பி விடுவார்கள். அதுக்கு நெய் தோய்ந்த கம்பளம் மாசி மாதம். பங்குனி மாதத்தில் தயிர் சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் ஆலயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய கமலை ஞானப்பிரகாசன் நமக்கு காட்டிய வழி என்று அந்த புஷ்பத்தினுடைய வகையை கூறியவர்கள் இறைவன் கருணை பெறுவதற்கு இதுவும் ஒரு செய்தி என்பதை நமக்கு கொடுத்து பண்ணியிருக்கிறார். விநாயகருக்கு சொல்லுகின்ற பொழுது சில பத்திரங்கள் அவருக்கு விசேடமாக சொல்லப்படுகிறது. 24வது பாடலுக்கு வருகிறேன். விநாயகருக்கு 21 பத்திரங்கள் பிரியம். எதெல்லாம்? மாசிப்பச்சை, கையாந்தகரை, வில்வம், ஊமத்தை, நொச்சி, நாயுருவி, வன்னி ஆகிய பத்திரங்களும், கத்திரி, அலரி, ஆத்தி, எருக்கு, மருது, விஷ்ணு கிரந்தி, மாதுளை, தேவதாறு, மறு நெல்லி, சிறுசெண்பகம், கூதாளி, பாதிரி என்ற பூக்களும் அருகம்புள்ளும் அவருக்கும் மிகவும் விசேடமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இறைவனுக்கு இந்த பத்திரங்கள், விநாயகருக்கு இது மிகவும் பிரீதியானது என்று இங்கே சொல்லப்பட்டு விட்டது. இறைவனுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுதோ, நாம் மற்ற வழிபாடு செய்கின்ற பொழுதோ இறைவனுக்கு பூ குறைதல் கூடாது. குறிப்பாக அர்ச்சனை செய்கின்ற பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அந்த பூக்களை நாம் பீத்து விடக்கூடாது. இதழ்களை பிச்சு ரெண்டா அர்ச்சனை பண்ணக்கூடாது, முழு பூக்களாக தான் பண்ணணும். ஒருவேளை பூ குறைகிறது என்றால் இருப்பதாக பாவித்து போடணுமே தவிர, பூ குறைகிறது என்பதற்காக ஒவ்வொரு பூ பிச்சு போடுதல் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அவைகளெல்லாம் நமக்கு எது எது எப்படி சாத்த வேண்டும் என்ற முறைமையை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அடுத்த 27வது திருப்பாடலிலே என்னென்ன தேவர்களுக்கு யார் யாருக்கு எது எது பிரியமானது என்பதை அழகாக ஒரு பட்டியல் காட்டுகிறார். இதெல்லாம் சிவபூஜை செய்பவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சிவபெருமானுக்கு கொன்றை, சிவபெருமானுக்கு கொன்றை மிகவும் பிரியமானது. விநாயகருக்கு அருகம்புல் பிரியமானது. முருகப்பெருமானுக்கு கடம்பம் போவும் வெற்றியும் மிகவும் பிரியமானது. திருமாலுக்கு துளசி மிகவும் பிரியமானது. உமையவளுக்கு நீலோற்ப மலம் மிகவும் பிரியமானது. சூரியனுக்கு, சிவபூஜை செய்தவர்களுக்கு தெரியணும், சூரியனுக்கு தாமரைப்பூ மிகவும் பிரியமானது. திருமகளுக்கு ஆம்பல் மலர் பிரியமானது. கலைவாணிக்கு வெண்தாமரை. இன்னும் உக்கிர தேவதைகள் போன்றவர்களுக்கு சிவப்பு மலர்களை சாத்துவதும் ஒரு மரபாக இருக்கிறது. அத்தோடு மட்டுமல்லாது இந்த அல்லி மலரையும் கருங்கோலையும் எல்லா கடவுளருக்கும் பொதுவாக சாத்தலாம் என்றும் அவர்கள் சொல்லப்படுகிறது. இதை இந்த என்னென்ன மலர்கள் யார் யாருக்கு பிரியம் என்பதை 27வது திருப்பாடலில் குறிப்பிட்டு காட்டுகிறார். வில்வமுடன் கொன்றை மலர் சங்கரர்க்கு நேயம். வில்வமும் கொன்றையும் சங்கரர்க்கு நேயம். வேடமுகர்க்கு அருகு வெற்றி கடம்பு விசாகனுக்காம். கொல்லை நெடுமால் வர்க்கா மலைமகற்கு நீளம். கோகானந்தம் சூரியர்க்கு திருமகற்கு நெய்தல். வல்ல கலைமடைந்தற்கு வெண்கமலம் நேயம். வரும் கொடிய கடவுளருக்கு செம்மலர்களையா, உக்கிர கடவுளர்களுக்கு சிவனமலர். குறிப்பாக சொன்னால் அவர் உக்கிரமல்ல, எதிரிகளை அச்சுறுத்துவதற்கு. நம்முடைய பைரவ பெருமானுக்கு அதனால்தான் செவ்வரளி மாலை சாத்துகின்ற ஒரு மரபு உண்டு. ஆகினாயிலே அந்த சிவப்பு மலர்கள் சில மூர்த்திகளுக்கு சாத்துதல் உண்டு. அல்லிமலர் கருங்கோலை அனைவருக்கும் நேயம். அம்மலரே எம்மலர்க்கும் அதிகமென உரைப்பர்.